ஓம் சாந்தி. 23/10/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தர வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் இந்த உலகிலிருந்து கடந்து சென்று விடுகிறீர்கள். உங்களுக்காக உலகமே மாறிவிடுகிறது. கேள்வி: தந்தைக்கு உதவியாளராக கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி கிடைக்கிறது? எந்த குழந்தைகள் தந்தைக்கு இப்போது உதவியாளர்களாக ஆகின்றனரோ அவர்களை தந்தை அரைக்கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகிறார். எவ்வளவு உயர்வான தந்தை! அவர் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் எனது உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசை கிரமமான மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் மிகவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டனர். ராவணன் ஒன்றும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்பொழுது நம்மை தந்தை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகிறார்! யாராவது ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிக பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்துக் கொள்கின்றனர். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறீர்கள்! கற்பிப்பவர் யார், படிப்பவர் யார் என சற்றே சிந்தித்து பார்த்தால் சரி. இதுவும் கூட நிச்சயம், நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை ஆசிரியர் சத்குருவை மீண்டும் சந்தித்தபடிதான் இருக்கிறோம். நாம் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைகிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். ஆசிரியரும் கூட படிக்க வைத்து ஆஸ்தி கொடுக்கிறார் அல்லவா? உங்களையும் படிக்க வைத்து புதிய உலகில் ராஜ்யம் செய்வதற்காக உங்களுக்காக உலகையே மாற்றிவிடுகிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமை பாடுகின்றனர்! நீங்கள் அவர் மூலமாக தனது ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் என நீங்கள் கூறுகிறீர்கள். பழைய உலகை புதியதாக ஆக்குவதற்காக தந்தையும் கூட வரவேண்டியுள்ளது. பிரம்மாவின் மூலம் புதிய உலகின் ஸ்தாபனை என திருமூர்த்தி படத்திலும் காட்டுகின்றனர். ஆக கண்டிப்பாக பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமண பிராமணியினர் தேவைப்படுகின்றனர். பிரம்மா புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதில்லை, படைப்பவர் தந்தையே ஆவார். நான் வந்து யுக்தியுடன் பழைய உலகை விநாசம் செய்து புதிய உலகை உருவாக்குகிறேன் என்று கூறுகிறார். புது உலகில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். மக்கள் தொகை குறையட்டும் என அரசாங்கம் முயற்சி செய்தபடி இருக்கிறது. இப்போது குறையப் போவதில்லை. சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றனர். அப்போதும் கூட மனிதர்கள் குறைவதில்லை, மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடிதான் இருக்கிறது. இதையும் கூட நீங்கள் அறிவீர்கள். உங்கள் புத்தியில் உலகின் முதல் இடை கடைசி ஞானம் உள்ளது. நீங்கள் உங்களை மாணவர்கள் என புரிந்துள்ளீர்கள். நீந்தவும் கற்றுக்கொள்கிறீர்கள். எனது படகை கரை சேர்த்திடுங்கள் என சொல்கின்றனர் அல்லவா? நீந்த கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் பெயர் புகழ் வாய்ந்தவர்களாக ஆகின்றனர். இப்போது உங்களுடைய நீச்சல் எப்படி இருக்கிறது என பாருங்கள். ஒரேடியாக மேலே சென்று விடுகிறீர்கள், பிறகு இங்கே வருகிறீர்கள். அவர்கள் இவ்வளவு மைல் சென்றோம் என கணக்கு காட்டுகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வளவு மைல்கள் மேலே செல்கிறீர்கள்? அது ஸ்தூலமான பொருள். அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றனர். உங்களுடையது கணக்கிட முடியாததாகும். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம். அங்கே சூரியன் சந்திரன் முதலானவை இருப்பதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். அது நம்முடைய வீடு. நாம் அங்கே வசிப்பவர்கள் என உங்களுக்கு குஷியாக உள்ளது. மனிதர்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கின்றனர், முயற்சி செய்கின்றனர். ஆனால் யாரும் செல்ல முடியாது. முக்தி தாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கின்றனர், பலவிதமான முயற்சிகள் செய்கின்றனர். நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம் என்று சிலர் சொல்கின்றனர். முக்தி தாமத்திற்கு செல்வோம் என சிலர் சொல்கின்றனர். முக்தி தாமம் குறித்து யாருக்கும் தெரியாது. பாபா வந்துவிட்டார், தனது வீட்டிற்கு அழைத்து செல்வார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனிமையிலும் இனிமையான தந்தை வந்துவிட்டார், நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றார். அதற்காக அரை கல்பம் முயற்சி செய்தும் கூட ஆக முடியவில்லை. யாரும் ஜோதியில் ஐக்கியமாவதில்லை. முக்தி தாமத்திற்கு செல்லவும் முடியாது, மோட்சத்தை அடையவும் முடியாது. செய்த முயற்சி எல்லாம் வீணாகும். இப்போது பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுடைய முயற்சி உண்மை என நிரூபணமாகிறது. இந்த விளையாட்டு எப்படி உருவாகியுள்ளது? நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் எனப்படுகிறீர்கள். தந்தையை நல்ல விதமாக நீங்கள் அறிகிறீர்கள். மேலும் தந்தை மூலமாக சிருஷ்டி சக்கரத்தையும் கூட தெரிந்திருக்கிறீர்கள். முக்தி ஜீவன் முக்தியின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை என்று தந்தை சொல்கிறார், தேவதைகளுக்குள்ளும் இல்லை. தந்தையை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பிறரை எப்படி அழைத்து செல்ல முடியும்? எவ்வளவு குருமார்கள் இருக்கின்றனர், எவ்வளவு பேர் அவர்களின் சீடர்கள் ஆகின்றனர்? உண்மையிலும் உண்மையான சத்குரு சிவபாபாவே ஆவார். அவருக்கு பாதங்கள் கிடையாது, எனக்கு பாதங்கள் கிடையாது. நான் எப்படி எனக்கு பாத பூஜை செய்விப்பேன் என அவர் சொல்கிறார். குழந்தைகள் உலகின் எஜமானன் ஆகின்றனர், அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன். பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் தந்தையின் பாதத்தில் விழுகின்றனர். உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள், ஆனால் பணிவுத்தன்மையை காட்டுகின்றனர். சிறு குழந்தைகள் முதலானவர்கள் சென்று பாதங்களில் விழுகின்றனர். இங்கே தந்தை கூறுகிறார், பாதத்தில் விழுவதிலிருந்து உங்களை விடுவித்து விடுகிறேன். எவ்வளவு உயர்வான தந்தை! குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள் என கூறுகிறார். நீங்கள் உதவியாளர் ஆகாவிட்டால் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை நான் எப்படி செய்வேன்? குழந்தைகளே, இப்போது நீங்கள் உதவியாளராக ஆகுங்கள். பிறகு நீங்கள் யாருடைய உதவியையும் பெற தேவையில்லாத அளவுக்கு உங்களை உயர்த்துகிறேன் என தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் யாரிடம் இருந்தும் வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே தந்தை குழந்தைகளின் உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், குழந்தைகளே, இப்போது சீச்சி ஆகாதீர்கள், மாயையிடம் தோல்வியடையாதீர்கள். இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். குத்து சண்டை நடக்கும் போது யாராவது வெற்றி அடைந்தால் ஆஹா ஆஹா என்கின்றனர். தோற்று போகின்றவரின் முகம் வெளிரி போகிறது. இங்கும் கூட தோல்வி அடைகின்றனர். இங்கே தோல்வி அடைபவர்களை முகத்தை கருப்பாக்கி கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. வருவதே அழகானவர்களாக ஆவதற்கு, ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள்? அடைந்த வருமானம் அனைத்தும் மறைந்து விடுகிறது. பிறகு புதியதாக தொடங்க வேண்டியிருக்கிறது. தந்தையின் உதவியாளர்களாக ஆகி பிறகு தோல்வி அடைந்து பெயரை கெடுத்து விடுகின்றனர். இரண்டு கட்சிகள் உள்ளன. ஒன்றில் மாயையின் அடிமைகள், மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள். நீங்கள் தந்தையின் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாடப்பட்டுள்ளது. உங்களுடையது அன்பான புத்தியாகும். ஆக நீங்கள் பெயரை கெடுக்க கூடாது. அன்பான புத்தியுள்ள நீங்கள் பிறகு மாயையிடம் ஏன் தோற்றுப்போகிறீர்கள்? தோற்பவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது, வெற்றி பெற்றவருக்கு கைத்தட்டுகின்றனர், ஆஹா ஆஹா என்று போற்றுகின்றனர். நாம் பயில்வான் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மாயையின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் மறந்துவிடுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மாயை உங்களை சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக்கிவிட்டது. இப்போது மீண்டும் சத்தோ பிரதானமாக வேண்டும். மாயாவை வென்று உலகை வென்றவர் ஆக வேண்டும். இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டு, சுகம் துக்கத்திற்கான விளையாட்டு. ராவண ராஜ்யத்தில் தோல்வியடைகின்றனர். இப்போது பாபா மீண்டும் மதிப்புமிக்கவர்களாக ஆக்குகிறார். பாபா புரிய வைத்திருக்கிறார், ஒரு சிவபாபாவின் ஜெயந்தியே மதிப்பு வாய்ந்தது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இது போல லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அனைவருடைய ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகிறது. மனிதர்களால் ஜோதி ஏற்றப்படுகிறது. பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். தந்தையை தவிர வேறு யாரும் நம்மை இனிமையிலும் இனிமையான, செல்லமான, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையே என்று அழைக்க முடியாது. ஆன்மீக தந்தைதான் கூறுகிறார், ஹே என்னுடைய இனிமையான செல்லமான குழந்தைகளே, நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தீர்கள். ஒருவர் கூட திரும்பி செல்ல முடியவில்லை. தந்தைதான் வந்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கிறார். நீங்கள் சங்கம யுகத்தை பற்றி நன்றாக புரிய வைக்க முடியும். பாபா எப்படி வந்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். உலகத்தில் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகமாகும். இதை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் இப்படி கூற முடியாது. அப்படி எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் என்று ஒருவர் சொன்னால் பிறகு நாடகத்தை எப்படி விளக்குவார்கள்? இங்கே நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை தெரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு சகஜமாக கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு முட்டி மோதுகிறீர்கள், ஸ்நானம் செய்ய எவ்வளவு தூரமாக செல்கிறார்கள். ஒரு ஏரி உள்ளது, அதில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுவதாக கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் ஞான கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுகிறீர்கள். யாராவது நன்றாக ஃபேஷன் செய்து கொண்டால் இவர்கள் தேவதை போல ஆகிவிட்டார் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் கூட ரத்தினமாக ஆகின்றீர்கள். மற்றபடி மனிதர்களுக்கு பறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது. அப்படி பறக்க முடியாது. ஆத்மாதான் பறக்கிறது. ஆத்மாவைத்தான் ராக்கெட் என்று கூட சொல்கிறார்கள். ஆத்மா எவ்வளவு சிறியது. அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும். இதை புத்தியால் புரிந்து கொண்டு வர்ணனை செய்யலாம். எப்படி விநாசத்தின் காட்சியை பார்க்கிறீர்களோ அப்படியே ஆத்மாக்களின் கூட்டத்தை கூட எப்படி செல்கிறார்கள் என்று பார்க்க முடியும். ஹனுமான், கணேஷ் போன்றவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களின் பாவனைக்கு ஏற்ப சாட்சாத்காரம் ஆகிறது. பாபாவோ புள்ளியாக இருக்கிறார். அவரை எப்படி வர்ணிக்க முடியும்? கண்களால் காண முடியாத சிறிய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். சரீரம் எவ்வளவு பெரியது, அதன் மூலம்தான் காரியங்கள் செய்யப்படுகின்றன. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் சக்கரம் பதிவாகியுள்ளது. நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்பது பற்றி தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட கிடையாது. ஆத்மாவில் எப்படி பாகம் பதிவாகி உள்ளது என்பது கூட அதிசயமானது. ஆத்மா சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட நாடகம். இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவருடனும் எப்படி தலையை உடைத்துக் கொள்கிறீர்கள். பிறகும் கூட பாபா எங்களுக்கு புரியவே இல்லை என்று கூறுகிறார்கள். யாராவது படிக்கவில்லை என்றால் அவர்களை கல் புத்தி என்று சொல்கிறார்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே கூட சிலர் 7 நாட்களில் மிகுந்த குஷியுடன் நாங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். சிலரோ எதையும் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் வெறுமனே கல் புத்தி, தங்க புத்தி என்று சொல்கிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா தூய்மையாகும் போது பாரஸ்நாத் ஆகிவிடுகிறது. பாரஸ்நாத் கோவில் கூட உள்ளது. முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்ட கோவில் என்பதல்ல, மேலே கொஞ்சம் தங்கத்தை பூசி விடுகிறார்கள். நமக்கு தோட்டக்காரர் கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள். முள்ளிலிருந்து மலராவதற்கான வழி சொல்கிறார். அல்லாவின் தோட்டம் என்று மகிமை கூட உள்ளது. உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு இஸ்லாமியர் தியானத்தில் சென்று கொண்டிருந்தார். கடவுள் எனக்கு பூ கொடுத்தார் என்று அவர் சொல்வார். நின்று கொண்டிருக்கும் போது விழுந்து விட்டார். கடவுளின் தோட்டத்தை பார்த்தார். கடவுளின் தோட்டத்தை காண்பிக்க கூடியவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும்? உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சி காட்டுகிறேன். கடவுள்தான் அங்கே அழைத்து செல்கிறார். கடவுள் அங்கே வசிப்பதில்லை, அவர் சாந்தி தாமத்தில் இருக்கிறார். உங்களை வைகுண்டத்தின் எஜமானன் ஆக்குகிறார். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போது நாம் சுகதாமம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அங்கே துக்கத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. பாபா கூறுகிறார், சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். வீட்டை ஏன் நினைவு செய்வதில்லை? ஆத்மா வீட்டிற்கு செல்ல எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறது. ஜபம் தவம் என்று நிறைய உழைக்கின்றனர், ஆனால் யாரும் செல்ல முடியாது. மரத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். இடையில் எப்படி செல்ல முடியும்? பாபாவே இங்கே வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தினமும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை மறப்பதால் தான் துக்கமடைகின்றனர். மாயையின் அடி விழுந்து விடுகிறது. இப்போது கொஞ்சமும் அடி வாங்கக்கூடாது. அதற்கு மூல காரணம் தேக அபிமானம். நீங்கள் இப்போது வரை எந்த தந்தையை ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தந்தையிடம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் உள்ள ஆசிரியராகவும் சேவாதாரியாகவும் இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள சேவாதாரி தந்தையாகவும் இருக்கிறார். பெரிய மனிதர்கள் எப்போதும் கடிதத்தின் கீழே கீழ்ப்படிதல் உள்ள சேவாதாரி என்று எழுதுகின்றனர். பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறேன் என்று பாருங்கள். நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையின் அன்பு ஏற்படுகிறது. யார் கெட்ட குழந்தைகளாக இருக்கிறார்களோ, அதாவது தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள், விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் பாபா சொல்வார், இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவரின் காரணமாக எவ்வளவு பேரின் பெயர் கெட்டு போய் விடுகிறது, எவ்வளவு பேருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. இங்கே நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உலகின் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றும் உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் யாரையும் வீடு வாசலை விட்டுவிட வைப்பதில்லை. நீங்கள் ராஜாக்களுக்கு கூட கூறுகிறீர்கள், நீங்கள் பூஜைக்குரிய இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீர்கள், இப்போது பூஜாரி ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் பாபா பூஜைக்குரியவர் ஆக்குகிறார் என்றால் அப்படி ஆக வேண்டும் அல்லவா? கொஞ்ச நேரம் இருக்கிறது. நாம் இங்கே யாருடைய லட்சங்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஏழைகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. பாபா ஏழை பங்காளன் அல்லவா? பாபா ஏழை பங்காளன் என்று அழைக்கப்படுகிறார் என்று நீங்கள் அர்த்தத்துடன் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் எவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறது. அதிலும் கூட மாதர்கள் நீங்கள் அதிக ஏழைகளாக உள்ளீர்கள். யார் பணக்காரர்களோ அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது, அதாவது பின்பற்ற முடியாது. ஏழைகள் அபலைகள் எவ்வளவு பேர் வருகின்றார்கள்? அவர்கள் மீது கொடுமைகள் நடக்கிறது. பாபா கூறுகிறார், மாதர்களை முன்னால் வைக்க வேண்டும். ஊர்வலத்திலும் கூட முன்னால் மாதர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பேட்ச் கூட முதல் தரமாக இருக்கிறது. இந்த டிரான்ஸ்லைட் படம் உங்கள் முன்னால் இருக்க வேண்டும். அனைவருக்கும் எடுத்து கூறுங்கள், உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சேவையை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று குழந்தைகள் சிந்தனை கடலை கடைய வேண்டும். இதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர் ஆக வேண்டும். மாயாவிடம் தோற்று போய் ஒருபோதும் பெயரை கெடுக்க கூடாது. முயற்சி செய்து தேகத்தின் கூடவே என்னெல்லாம் தெரிகிறதோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நாம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்கிறோம் என்று உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். பாபா கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியராகி நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல தகுதியுடையவராக ஆக்குகிறார். தகுதியுள்ள நல்ல குழந்தை ஆக வேண்டும், கெட்ட குழந்தை ஆகக்கூடாது. வரதானம், ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். எப்படி தந்தை மிகவும் பிரியமானவராக இருக்கிறாரோ, அதாவது தந்தை இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை, அதேபோல் சேவை இல்லையெனில் ஜீவன் இல்லை. நிரந்தர யோகி ஆவதன் கூடவே நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். தூங்கும் போது கூட நம் மூலமாக சேவை என்பது நடைபெற வேண்டும். நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது யாரேனும் உங்களை பார்க்கிறார்கள் எனில் உங்கள் முகத்தின் மூலம் சாந்தி ஆனந்தத்தின் அதிர்வலைகளை அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மூலமாக தந்தையின் நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவையை செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டே இருங்கள். கர்மத்தின் மூலம் கர்மயோகி ஆகுங்கள் என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் நிரந்தர சேவாதாரி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன், தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள். அப்பொழுது மாயாஜித், மாயையை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிஞை, தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பேசுவதில் பயிற்சி செய்து செய்து பேச்சில் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ, அப்படி சாந்தியின் சக்தியிலும் பயிற்சியாளராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள். வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தியின் சக்திக்கான சாதனம் என்பது தேவைப்படும். ஏனெனில் எந்த அளவு ஒன்று மகான் சக்திசாலியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது சூட்சுமமானதாக இருக்கும். பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூட்சுமமானது. எனவே சூட்சுமத்தின் தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி.